السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. والصلاة والسلام على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد سيد الأولين والآخرين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், இணையத்துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவன் அன்பு தூதர், எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அன்புக்குரிய குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி நடந்தவர்கள், நடக்கிறவர்கள், நடக்கவிருப்பவர்கள், அவர்களது வழியில் நின்று உழைக்கக்கூடிய, அதற்காக அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனது ஒரு இபாதத்திலே நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடன் மீளக் கொடுக்கப்பட வேண்டியது நமது இன்றைய விடயம். இதுதான், கடன் எடுத்தால் அது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடன் என்பது குறித்த ஒருவர் குறித்த ஒருவரிடமிருந்து திருப்பித் தருவதாக சொல்லி பெற்றுக்கொள்ளக்கூடிய, தனக்கு உரித்தாக்கிக் கொள்ளக்கூடிய பணம் அல்லது அந்த வேலையை கடன் என்று சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கடனை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறான். அவன் அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை ஒழுங்குபடுத்தி வைத்தார்கள். கடன் எடுத்தல், கடன் கொடுத்தல், இது சார்ந்த சட்டதிட்டங்கள். கடன் எடுப்பவர் எப்படி இருக்க வேண்டும், கொடுப்பவர் எப்படி இருக்க வேண்டும், பெறுகிற பணம் எப்படி இருக்க வேண்டும், அதன் கவனி எப்படி இருக்க வேண்டும், அது கொடுக்கும் போது சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள், பரிமாறப்படக்கூடிய நேரத்தில் பரிமாறப்படக்கூடிய வார்த்தைகள், இது போன்ற சகல அம்சங்களும் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டுள்ளது. இது ஒரு நீண்ட பாடம். கடன் என்பது இஸ்லாத்தில் ஒரு நீண்ட பாடம். இன்று நாம் குறுகிய நேரத்தில் படிக்கவிருப்பது இவை அனைத்திலும் ஒரு பகுதி. அதாவது, பெற்ற கடனை மீள கொடுக்க வேண்டும். அன்பர்களே, சகோதரர்களே, ஒருவரிடம் நமது தேவையை சொல்லி கடன் பெற்றுக் கொண்டோம், திருப்பித் தருவதாக சொல்லி பெற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தருவதாக சொன்ன இந்த மனிதர் தான் பெற்றுக்கொண்ட கடனை கொடுப்பது அவர் மீது கடனாகும். ஒருவர் தான் ஒருவரிடம் தனக்கு உதவியாக ஒரு பணத்தொகையை பெற்றுக்கொள்கிறார், மீண்டும் நான் திருப்பித் தருவேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறார், அவரும் இவருக்கு கை கொடுக்கிறார், அவர் கேட்டபடி தொகையை கொடுத்துதவுகிறார், இவர் சொன்ன வாக்குறுதி இருக்கிறதை நான் மீளத் தருவேன் என்பது அவர் மீது கடமையாக ஆகிவிடுகிறது. மீளக் கொடுப்பது, மீளக் கொடுப்பேன் தருவேன் என்று கடனாக சொல்லாமல் எடுத்திருந்தால் அது சதக்காவாக போயிருக்கும், அன்பளிப்பு ஒன்றாக போயிருக்கும், வேறு ஏதோ ஒரு வகையில் இவருக்கு உரிமையாக கொடுக்கப்பட்ட பணமாக ஆகி போயிருக்கும். கடன் என்று வருகிற போது வீட கொடுத்தலை குறிக்கும். சகோதரர்களே, கடன் கொடுத்தவர் எந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறார் என்பது நம்முடைய விஷயம் அல்ல. கடன் எடுத்த மனிதர் அதனை மீள கொடுப்பது அவர் மீது கடமை. நான் கடன் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கடன் தந்த மனிதருக்கு நிறைய சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கின்றன. காசு பணம் உள்ள ஒரு பணக்காரர், அவருக்கு நான் இந்த கடனை கொடுத்துத்தான் அவர் ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. ஆகவே என் கடனை நான் அவருக்கு திரும்ப கொடுத்ததும் திரும்ப கொடுக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் என்று இவர் முடிவெடுத்துக் கொள்ள முடியாது. எனக்கு கடன் கொடுத்து உதவியவர் என்னுடைய சகோதரர் அல்லது என்னுடைய வேறொரு உறவினர், ஆகவே நான் அவருக்கு கொடுக்காமல் இருக்கலாம் என்று முடிவு செய்து கொள்ளக்கூடாது. தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்று சொல்வார்களேன். சகோதர சகோதரிகளுக்கிடையில் கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், பெற்றார் பிள்ளைகளுக்கிடையில் கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களுக்கிடையிலே கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம். எவர் எவரிடத்தில் எடுத்தாரோ அவரின் உறவு முறை பார்க்காமல், கடன் கொடுத்தவரின் நிலை பற்றி ஆராயாமல், அவரிடமிருந்து பெற்ற கடனை கொடுத்து விடு என்பதுதான் இஸ்லாத்தின் சொல்லாகும். அன்பர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் தொழுகைக்கு ஒரு பெரிய ஆயத்தை இறக்காத அளவு, நோன்புக்கு ஒரு பெரிய ஆயத்தை இறக்காத அளவு, தன்னுடைய தௌஹீத ஏகத்துவத்தை பற்றி பேசுகிற ஒரு பெரிய ஆயத்தின் அளவுக்கு சொல்லாத அளவு அல்லாஹ் அல் குர்ஆனிலே கடன் பற்றி ஒரு நீண்ட பெரிய ஆயத்தை இறக்கி வைத்தான். கடன் என்பது அவ்வளவு வலுவானது, பாரமானது, நீண்ட நிறைய விடயங்கள் உள்ளடங்கியது, ஆழ அகலம் நிறைந்தது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி வைத்திருக்கிறான். அன்பர்களே, பிரியமானவர்களே, பெற்ற கடனை அடைப்பது மிக முக்கியமானது. பெறுவதற்கு முன் தன்னால் இதனை செலுத்த முடியுமா, மீளளிக்க முடியுமா என்பதை அவன் யோசித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு எந்த நேரமும் மரணம் சம்பவிக்கலாம், என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய, நான் பெற்றுவிட்டால் என் பொறுப்பில் இருக்கக்கூடிய கடனை என் மரணத்தின் பின்னரும் அடைக்கும் அளவுக்கு என்னிடத்தில் ஏதும் செல்வம் இருக்கிறதா, சொத்து இருக்கிறதா என்பதை இவர் முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் கடன் எடுப்பது இலகுவானது, மீள கொடுப்பது கஷ்டமானது, பெறுவது இலகுவானது, மீள அளிப்பது கஷ்டமானது. சகோதரர்களே, கூடுமான அளவு கடன் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழப்பழக வேண்டும். நாம் இருக்கிற காலம் வரைக்கும் நமது கையில் இருப்பதை கொண்டு அனுபவித்து வாழ்ந்து முடித்து விட்டு போவோம். கடன் சொல்லி நமக்கு வேண்டாம். கடன் என்பது சொல்லாத ஒரு முசீபத். அதன் பின்னணியில் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பழுவிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் அல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மின் அல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மின் அல் ஜுபுனி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். பல விடயங்களில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிமாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் ஒரு பகுதிதான், கடன் மிகைப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடத்திலே. மின் கலபத்தி, கடன் மிகைத்து விடுதல், தேவையை தேவை தேவை என்றோ தேவைக்கு மேலதிகமாகவோ பெற்றோம் கடனை, மீள கொடுக்க வேண்டிய பழு நம்மீது இருந்து கொண்டிருக்கிறது, மீளளிக்க முடியாத அளவுக்கு நமது நிலை மாறிப்போய்விட்டது என்றால், இப்பொழுது கடன் பெற்ற மனிதனை அவனின் கடன் மிகைத்திருக்கிறது, அவன் கொடுக்க வேண்டிய கடன் 10 லட்சம் என்றால் அவரிடத்தில் இருக்கிறதே 2 லட்சம் 3 லட்சம் தான். இப்பொழுது கடன் பழு அவன் மீது நிற்கிறது, கடன் சுமை அவனை விஞ்சி நிற்கிறது. இப்பொழுது இந்த நிலை பரிதாபகரமானது, பாரதூரமானது. இந்த நிலையில் அவனுக்கு மரணம் சம்பவித்தால் அல்லாஹ்வை அவன் சந்திக்கிற போது இன்னும் ஒருவனுக்கோ அல்லது பலருக்கோ கடன் கொடுக்க வேண்டிய பொறுப்போடு சந்திக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பின்னணியில் தான் கடன் பழுவிலிருந்து கடன் விகைச்சலிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி சொன்னார்கள். கடன் எடுத்த எவரும் கொடுக்காமல் மரணித்த பிறகு அல்லாஹு தாலாவிடத்திலே தப்ப முடியாது. இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலமெல்லாம் கடன் எடுத்தவன் கடனில் இருந்து தப்ப முடியாது என்பது போல, மரணித்த பின்னரும் அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது. சகோதரர்களே, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனி ஹத்தா யுக்தா'ன். முஃமினின் ஆத்மா அவரின் கடனோடு கொழுகி வைக்கப்பட்டிருக்கும், அவன் சார்பாக அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரை என்று சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஃமின் கடன் எடுத்திருக்கிறான் என்றால் அந்த கடன் அவன் அடைத்து விட்டு மரணித்திருக்க வேண்டும். இல்லை, அவன் விட்டு சென்ற சொத்துக்களில் இருந்து அவரின் வாரிசுக்காரர்கள் அடைத்தாக வேண்டும் அந்த கடனை. அன்பர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு கடமை, அவர் எவருக்காவது கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கும் என்றால் அவற்றை பார்த்து அவருடைய அந்த சொத்துக்களில் இருந்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும். பிறகுதான் அவரின் வாரிசுக்காரர்களுக்கு எதுவும் மிஞ்சி இருந்தால் அவற்றை வாரிசுரிமை சொத்தாக ஆக்கிக் கொள்ளலாம். அன்பர்களே, பிரியமானவர்களே, காரணம் இவருடைய கடன் சுமையை சுமந்த நிலையிலே அவர் அல்லாஹ்வை சந்திப்பதை தவிர்ப்பதற்காக வேண்டியாகும். இவரின் வாரிசுக்காரர்கள் அதனை நிறைவேற்றி வைக்கவில்லை என்றால் அல்லாஹு தாலாவிடத்திலே வாரிசுக்காரர்களும் குற்றவாளியாக ஆகுவார்கள். ஏனென்றால் அவர் போதுமான அளவு தன் கடனை அடைப்பதற்கு சொத்துக்களை விட்டு சென்றுள்ளார். அவரின் பிள்ளைகளோ மனைவியோ சகோதரர்களோ ஏனையோரோ அவரின் சொத்துக்களை கடன் நிறைவேற்றாமல் முழுமையாக சுவீகரித்துக் கொண்டுள்ளார்கள், கபலீகரம் செய்து கொண்டுள்ளார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி அல்லாஹ்வின் அடியான் என்ற வகையில் எல்லோரிடமும் எல்லா விடயங்களுக்கும் விசாரிக்கிற மாதிரி இந்த கடனை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள வாரிசுக்காரர்களையும் விசாரிப்பான், தவறு இருந்தால் தண்டனையும் கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஷஹீதின் அந்தஸ்தை பற்றி குர்ஆன் விளக்கி வைத்தது. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வின் பாதையில் கொலை செய்யப்படுகிறவர்களை மரணித்து போனவர்கள் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன் வலாகின் லா தஷ்உரூன். அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் மரணத்தின் பின்னரும். யுத்தத்திலே மரணித்து போனவர்கள் ஷஹீதுகள் என்கிறோம். அவர்கள் நமது கண்ணுக்கு உயிரிழந்து மறைத்து போனவர்களாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் மரணத்தின் பின்னரும் உயிர் வாழ்கிறார்கள், உங்களுக்கு அது விளங்க மாட்டாது. வலா தஹ்சபன்னல் லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹுவின் பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்களை மரணித்தவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்தா ரப்பிஹிம் யுர்ஸகூன். எனினும் அவர்கள் தம்முடைய ரப்பிடத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான். அப்படியான ஷஹீதுகளை பற்றி பேசிய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிறார்கள், ஆனால் அவர்கள் சுமந்து கொண்ட ஒரு சுமை கடன், அதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷஹீதுக்கு சகல பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்று நவிந்தார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே சகோதரர்களே, நாம் பெற்ற கடன், எடுத்துக்கொண்ட கடன், அது நம்மீது திருப்பிக் கொடுப்பது கடமை என்ற நிலையிலேயே அல்லாஹ் வைத்திருப்பான். மறுமையில் அவனை சந்திக்கிற போது அல்லாஹ் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பான். அதற்கு ஒரு வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். சகோதரர்களே, முதலில் அன்பு சகோதரர்களே, நாம் கடன் தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது, தேவைக்கும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். நம்முடைய தேவைக்கும் கடன் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தேவைக்கும் கடன் எடுப்பதை தவிர்ந்து வாழ்கிற மனிதன் மிக அத்தியாவசிய தேவை ஒன்றின் போது கடன் எடுத்துக் கொள்வான். நினைத்த நேரத்திலெல்லாம் தனது தேவைகளுக்கோ தேவைகள் இல்லாமலோ காசு பணம் வேண்டும் என்பதற்காக அடுத்தவரிடம் பணம் கேட்டு கடனாக பெறுகிற மனிதன் அவன் எப்பொழுதும் கடன் வாழ்க்கையே தொடர்ந்து கொண்டிருப்பான். இது ஆபத்தானது, அபாயகரமானது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் தேவைக்கு, அது முக்கிய தேவைக்கு கடன் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டால் திருப்பி கொடுப்பேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு எடுக்க வேண்டும். கிடைத்தால் கொடுப்போம், இல்லாவிட்டால் பார்ப்போம். எங்க மாமா தானே, எங்க வாப்பா தானே, எங்க உமா தானே, எங்க சகோதரர் தானே, எங்க சகோதரி தானே, எங்க மாப்பிள்ள தானே, எங்க பஞ்சாதி தானே என்று கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கிடைத்தால் வசதிப்பட்டால் கொடுப்போம், இல்லாவிட்டால் ஏதாவது சமாளித்துக் கொள்வோம், பாதுகாப்பு சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம் என்று இப்படியான உணர்வோடு கடன் எடுப்பதை இஸ்லாம் தடை செய்தது. எந்த மனிதன் தேவையின் போது கடன் எடுக்கிறான், உறுதியான எண்ணம் அவன் இதயத்திலே இருக்கிறது, நிச்சயமாக நான் இதனை திருப்பிக் கொடுக்க வேண்டும், திருப்பிக் கொடுப்பேன் என்ற உறுதியான திரசங்கற்போத்தோடு எடுக்கிறான் என்றால் அவனுக்கு முடியாத விதத்திலும் அல்லாஹ் அவனுக்கு அந்த கடனை மீள அளிப்பதற்கு வழி செய்வான். கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. கடன் கொடுத்தவனுக்கு கடனை எடுத்ததற்கு பிறகு திமிக்கி விட வேண்டும் என்ற எண்ணம், பெற்ற கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வே கிடையாது. அல்லது ஏமாற்றுகிற நோக்கத்தோடு எவனும் கடன் எடுத்தால் அந்த மனிதனின் கடனை அல்லாஹ் அடைப்பதற்கு வழி செய்ய மாட்டான். இது ஹதீஸின் கருத்து. அன்பு சகோதரர்களே, மன் அஹத அம்வால் அன்னாசி யுரீது அதாஹா அத்தல்லாஹுவம், மனிதர்களின் பணங்களை மனிதன் ஒருவன் எடுக்கிறான், அடுத்த சகோதரரின் பணம் ஒன்றை ஒரு மனிதன் எடுக்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களின் பணங்களை எடுக்கிறான், அவற்றை மீளழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுக்கிறான். அல்லாஹ் அவன் சார்பாக அந்த கடனை, அந்த பணங்களை மீள அழைப்பான். அதாவது அல்லாஹ் அவனுக்கு அந்த கடனை, பெற்ற கடன்களை கொடுப்பதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பான். மனிதர்களின் பணங்களை எடுக்கிறான், அவற்றை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடுக்கிறான். இவனிடம் நான் கடன் எடுக்க வேண்டும், அவனுக்கு மீள கொடுக்காமல் அவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்த வேண்டும், அவனுக்கு நான் பெற்ற கடனை கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய முதலில் குறையும், அல்லது இருக்கிற பணத்தில் குறையும், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிவிடலாம், அழித்து விடலாம் என்ற நோக்கத்தோடு எவனாவது கடன் எடுப்பான் என்றால் அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் இந்த கடன் எடுத்த இந்த அயோக்கியனை அழித்து விடுவான் என்ற வகையிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மனிதனுடைய எண்ணத்தை பார்க்கிறான். கடன் எடுக்கிறாயா, கொடுக்க வேண்டும் என்ற உறுதிபட நீ எண்ணிய நிலையில எடுக்கிறாயா, உனக்கு நான் அதனை அடைப்பதற்கு வழி செய்வேன். நீ மூத்தாகிவிட்டாய், அடைப்பதற்கு வழி செய்யாமல் மூத்தாகிவிட்டாய், உண்மையிலேயே முயற்சி செய்தாய், அந்த கடனை தீர்த்துக் கொள்ள உனக்கு வழி அமையவில்லை, மறுமையில் உனக்கு கடன் தந்த மனிதனுக்கு நான் உன் சார்பாக அந்த கடனை நிறைவேற்றி வைப்பேன் என்ற வகையிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் கூட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். மம்மாத்த ஒரு நீண்ட ஹதீஸ் சகோதரர்களே. ஒரு மனிதர் வர்ணிக்கிறார், மன் தாயன பிதைனின், ஒரு மனிதர் இந்த ஹதீஸை படித்து விட்டு மற்ற ஹதீஸை படிப்போம். ஒரு மனிதர் ஒரு கடன் எடுக்கிறார், அதனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுக்கிறார், அதனை நான் மீள கையளிப்பேன் என்ற எண்ணத்தோடு எடுக்கிறார், ஆனால் எடுத்துவிட்டு பமாத்த மீள கொடுப்பதற்கு முன் மரணித்து போய்விட்டால் தஜாவஸ்வாஹுவான், இந்த கடன் பெற்ற மனிதரை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், மன்னித்துக் கொள்வான். இவருக்கு கடன் கொடுத்து விட்டு கிடைக்காமல் இருக்கிறாரே, அவருக்கு அல்லாஹ் தான் நாடியதை கொண்டு அவருக்கு போதுமானதை கொடுத்து அவரை திருப்திப்படுத்துவான் என்று சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இவரெல்லாம் கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் எடுத்து அதனை கொடுக்காமல் வைத்துக் கொண்டு கடன் கொடுத்த மனிதனுக்கு துரோகமும் ஏமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் நிலை பயங்கரமானது. அவர்கள் உலகத்திலே பல நல்ல அமல்கள் செய்திருப்பார்கள், அந்த அமல்கள் எல்லாம் மறுமையில் அவனுக்கு கடன் கொடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்க வழி செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம்மாத்தா அலைஹி தீனாரும் அவ் திர்ஹமும் குபிய மின் ஹஸனாத்தி, அதாவது ஒரு மனிதன் மரணிக்கிறான், அவன் அடுத்தவனுக்கு பணம் கொடுத்தாக வேண்டிய நிலையிலே மரணிக்கிறான். இவனின் நன்மைகளில் இருந்து அந்த கடன் தீர்த்து வைக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? லைஸ ஸம்ம தீனாரும் வலா திர்ஹம். அங்கே மறுமையிலே தீனாரோ திர்ஹமோ தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ அன்பர்களே சகோதரர்களே காசு பணம் அங்கே இருக்கிற ஒரு நாள் அல்ல. அங்கே ஒருவர் கொடுக்க வேண்டிய கடனை எடுத்து அடுத்தவருக்கு அவர் கொடுத்த மாதிரி கடன் கொடுத்தவருக்கு மீள அளிப்பதற்கு காசு பணம் இல்லாத ஒரு நாள். ஆகவே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? கடன் எடுத்து விட்டு ஏமாற்றிக் கொண்டிருந்தானே இவன் செய்த நன்மைகளை எல்லாம் இவன் ஏப்பில் இருந்து கலட்டி கலட்டி இவன் எவனுக்கு நிமிக்கி விட்டானோ அந்த கடன் கொடுத்து உதவிய மனிதனுக்கு கொடுப்பான் என்பது இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடன் எடுத்தால் மீள கொடுத்தாக வேண்டும், எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இனி இல்லை என்ற ஒரு கஷ்டம் நிர்பந்தத்தின் போது எடுக்கிறோம், எடுக்கும் போது திருப்பி கொடுப்பேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு எடுக்க வேண்டும். எடுத்த பிறகு அதனை மீள கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை மீள கொடுக்காமல் நாம் சாத்து போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், நொண்டி சாக்குகள் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் மறுமையில் இந்த நிலையை ஏற்படுத்துவான். நாம் செய்த நல்ல அமல்களை நமக்கு கடன் கொடுத்து உதவிய மனிதருக்கு கொடுத்து விடுவான். அன்பர்களே, சகோதரர்களே, பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற கடன் பல வகையிலே எடுத்துக் கொள்கிறோம். தொழிலுக்காக கடன் எடுக்கிறோம், வியாபாரத்துக்காக கடன் எடுக்கிறோம், வீடு கட்டுவதற்காக கடன் எடுக்கிறோம், பிள்ளை குட்டிகளை கரை சேர்ப்பதற்காக கடன் எடுக்கிறோம், பிள்ளைகளின் கல்விக்காக கடன் எடுக்கிறோம், வெவ்வேறு தேவைகளுக்காக வேண்டி கடன் எடுத்துக் கொள்கிறோம். சகோதரர்களே, எந்த தேவைக்கு எடுத்தாலும் எடுத்த கடன் மீள கொடுக்கப்பட வேண்டிய கடன் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடன் எடுத்த பிறகு கடன் கொடுத்த மனிதனையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கடன் கொடுத்த மனிதன் இருக்கிறானே, அவனையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கடன் எடுத்தவன் கடன் கொடுத்த மனிதனை மறந்துவிடக்கூடாது. அவசர நேரத்தில் நமக்கு கை கொடுத்து உதவினான். ஒரு நோய்க்கு தேவைப்பட்டது பணம், கையிலே மடியிலே காசு இல்லாத தருணத்தில் அவன் நமக்கு பணம் கொடுத்து உதவினான். அவனை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் உரிய காலம் வந்தும் அவனை ஏறிட்டும் பார்க்காமல் அவனை ஒரு பாதையில் கண்டால் அடுத்த பாதையில் மாறிக்கொள்வது, அவன் போகிற மஸ்ஜிதுக்கு போவதை தவிர்த்துக் கொள்வது, அவனை காணாத இடங்களில் நாம் நமது அமைப்புகளை நிலைகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வது, அவன் நமக்கு கடனை கேட்டு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலும் அந்த அழைப்புகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்ந்து வாழ்வது, அவனுடைய எண் விழுகிறது, ஆகவே கடன் கேட்டுத்தான் நம்மை அழைக்கிறான் என்று வேண்டுமென்ற அந்த தொலைபேசி அழைப்புக்கு பதில் சொல்லாமல் விடுவது, ஏமாற்று நாளைக்கு தருகிறேன், நாளைய மறுதினம் தருகிறேன், இந்த இரவு 8 மணிக்கு முன் தருகிறேன், இதற்கு வேறு சத்தியங்கள் பல அல்லாஹ்வையும் இழுத்துக் கொள்வார்கள், ஒரு நாக்கு ஒரு வாக்கு என்றும் சொல்லிக் கொள்வார்கள், நான் எனது குடும்பம் ஒருபோதும் எவரையும் ஏமாற்றியதில்லை என்றும் வேறு மார்க்கத்தை சொல்லிக் கொள்வார்கள், பெருமை பேசிக் கொள்வார்கள், பல நாட்கள் எடுத்த கடனை தவணை வந்தும் கொடுக்காமல் பிற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் இன்று சர்வசாதாரணமாக இருந்து வருகிறது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்லுல் கனியுல் முன், கடன் பெற்ற மனிதன் திருப்பி கொடுப்பதற்கு வசதியோடு இருக்கிறான், வசதியோடு இருந்து கொண்டிருப்பவன் நாளை தருகிறேன், மாலை தருகிறேன், காலை தருகிறேன் என்று வேண்டுமென்று பிற்படுத்துவது அநியாயம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ إِنَّمَا يُؤَخِّرُهُمْ لِيَوْمٍ تَشْخَصُ فِيهِ الْأَبْصَارُ. அல்லாஹ் அநியாயக்காரர்கள் செய்கிற அவர்களின் வேலைகளை விட்டும் கண்மூடிக்கொண்டிருக்கிறான், பாராமுகமாக இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கிறான். ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர்களின் பார்வைகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹாலா அந்த ஆயத்துகளிலும் அடுத்த ஆயத்துகளிலும் வர்ணிக்கிறான். மறுமை நாள் வரைக்கும் இவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். இது அநியாயம் சகோதரர்களே. கடன் கொடுத்து உதவியவனை நாம் ஏறிட்டும் பார்க்காமல், அவன் கடனை கொடுக்காமல், அவனுக்கு ஏய்ப்பு செய்து கொண்டு அவனை ஏமாற்றிக் கொண்டு இருந்து கொண்டிருப்பது இருக்கிறது. இது ஒரு பக்கத்தில் நம்பிக்கை துரோகமாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது முனாஃபிக் என்ற நயவஞ்சகரின் பண்புகளில் ஒன்றாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரணி பெற்றுவிட்டு வசதி இருந்தும், வசதி இல்லாவிட்டால் அவருக்கு அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம். எப்படி செய்ய வேண்டும்? நான் உங்களிடத்தில் எடுத்த கடன் இன்றைக்கு தர வேண்டும் அல்லது நாளைக்கு தர வேண்டும், என்னுடைய நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, ஒரு இரு வாரங்கள் எனக்கு அவகாசம் தாருங்கள், கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான காரணமாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியுமான காரணமாக இருக்க வேண்டும். கடனுக்கு மேல் கடனை வைத்துக் கொண்டு வீடு கட்ட முடியாது சகோதரர்களே. கடனுக்கு மேல் கடனை வைத்துக் கொண்டு இரண்டாம் மூன்றாம் வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்க முடியாது சகோதரர்களே. கடனுக்கு மேல் கடன் வைத்துக் கொண்டு தர்மம் செய்ய முடியாது சகோதரர்களே. கடனுக்கு மேல் கடன் வைத்துக் கொண்டு ஹஜ் உம்ரா செய்ய முடியாது சகோதரர்களே. கடனுக்கு மேல் கடன் வைத்துக் கொண்டு இன்னொரு என்ன பல நல்ல வேலைகளையும், வேறு நம்முடைய வியாபார தொழில்களையும் அபிவிருத்தி செய்கிற வேலைகளையும் செய்ய முடியாது. கடன் உரிய தவணை வந்த பிறகு அதனை செய்வதுதான், நிறைவேற்றுவதுதான் முதல் கடமை, முக்கியமான கடமை. இந்த கடமையிலே தவறுகிற மனிதன், தன்னுடைய சக்க தர்மத்தில் உதவி செய்த மனிதனுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மனிதனை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லையுல் வாஜிப், வைத்துக் கொண்டு தவணை வந்த பிறகும் கொடுக்காமல் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவன், இழுத்தடித்துக் கொண்டிருப்பவன், இவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்வது ஆகும். இப்படி அவன் செய்வதானது அவனின் மானத்தை, மரியாதையையும், அவனுக்கு தண்டனை கொடுப்பதையும் ஹலாலாக்கிவிடும் என்று சொன்னார்கள். அதாவது இப்படி ஏமாற்றுகிற, கடன் பெற்றுவிட்டு கொடுக்காமல் வேண்டுமென்று இழுத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பகிரங்கமாக அவர்களை பற்றி பேசலாம், அவர்களின் மரியாதையை பற்றி நீங்கள் பேசலாம். இது புறம் பேசுவதில் அங்கீகரிக்கப்பட்டதும் ஆகுமாக்கப்பட்டதுமான புறமாகும். பிளக் லிஸ்ட் என்று சொல்லுவோமே, கருப்பு பட்டியல் வங்கிகளில் எல்லாம் இருக்கும் சகோதரர்களே. ஒரு நபர் தொடர்ந்து ஏமாற்றி இருந்தால் அவரை கருப்பு பட்டியலில் சேர்த்து விடுவார்கள். ஒரு வங்கிக்கு செய்திருந்தால் அனைத்து வங்கிகளுக்கும் அது தெரியும், கிரிப்பிலே காட்டும் சகோதரர்களே. இது இஸ்லாத்தில் ஒரு வகையில் அங்கீகரிக்கப்பட்டது. ஏனென்றால் இவனுக்கு நான் கடன் கொடுத்து ஏமாந்திருப்பது போல் இன்னும் பலர் இவனுக்கு கடன் கொடுத்து ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. கடன் எடுத்து விட்டு வேண்டுமென்று கொடுக்காமல் தவறி வந்த பிறகும் இழுத்தடிக்கிற இந்த இழிவான நபர்களை இஸ்லாம் பகிரங்கமாக அவர்களின் இந்த செயலை நீங்கள் பேசலாம். மட்டுமல்ல, இமாம்கள் சொன்னார்கள், அவர் முன்னிலையிலும் கூட இதனை பேசலாம், கொஞ்சம் கடுமையாக அவரோடு பேசலாம் என்பதையும் சொன்னார்கள். இவரை இஸ்லாமிய நீதிமன்றம் ஒன்று தண்டிக்கலாம் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் சகோதரர்களே. இவன் ஏமாற்று பேர் வழி கடன் என்ற பேரிலே திருப்பித் தருவதாக எடுத்துக்கொண்ட பணத்தை கொடுக்காமல் விழுங்கி ஏற்பம்பெறக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் நிறைந்த மனிதன், இவனை நீங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும் அவனுடைய இந்த ஈனத்தனமான செயலை. மட்டுமல்ல, இவன் எவருக்கும் இருக்கு பிறகு இப்படி செய்யாமல் இருக்கும் பொருட்டும், இவன் பெற்ற இந்த கடனை அடைக்கும் பொருட்டும் அவனுக்கு தண்டனை இஸ்லாமிய நீதிமன்றம் முடிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பர்களே, பிரியமானவர்களே, கடன் இல்லாத வாழ்வு ஒன்றை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். கடன் இல்லாத வாழ்வு ஒன்றை வாழ்வோம் சகோதரர்களே. நம்மிலே சில பேரை பார்க்கிறோம், மூத்தாகி இருப்பார்கள், பெரும் கடன் பலுவோடு வஃபாத்தாகி இருப்பார்கள். பிள்ளைகள் அவர்களுடைய கடனை அடைக்க வேண்டிய நிலை, அல்லது மனைவி அவர்களின் கடனை அடைக்க வேண்டிய நிலை கூடாது சகோதரர்களே. நமது மக்களுக்கு நாம் பாரமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது, உயிர் வாழும் காலத்திலும் பாரமாக இருக்கக்கூடாது, மௌத்தான பின்னும் பாரமாக இருக்கக்கூடாது. நாம் மௌத்தாகிற நேரத்திலே நமது பிள்ளைகள் மீது கடன் பழுக்களை விட்டுவிட்டு செல்லக்கூடாது. மரணித்து விட்டால் அடக்கம் செய்வதற்கு முன் பள்ளியிலே போய் நின்று ஒரு அழகான அறிவுரை நடக்கும். இந்த மனிதருக்கு இந்த மனிதர் எவருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அவரின் இன்ன இன்ன உறவினர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சகோதரர்களே, ஒரு ஞாபகம் ஊட்டுதல் அவ்வளவுதான், ஒரு ஞாபகம் ஊட்டுதல் அவ்வளவுதான். எத்தனை பேர் இதற்கு பிறகு போய் அந்த உறவினர்களிடத்திலே மக்களிடத்திலே கேட்ட போது வாப்பா செய்வதற்கு நாங்க என்ன செய்ய, அப்ப கொடுத்த அறிவித்தல் அது சம்பிரதாயத்துக்கு கொடுத்த அறிவித்தல். சகோதரர்களே, அந்த நேரத்திலே பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டால் கடைசி வரைக்கும் பெற்றானின் கடனை தீர்த்துத்தான் ஆக வேண்டும். அந்த அறிவித்தல் கொடுப்பது ஒரு சம்பிரதாயம் அல்ல. அந்த அறிவித்தல் முடியும் என்றால் கொடுங்கள், இல்லை என்றால் கொடுக்க வேண்டாம். என் தந்தையின் பணத்தில் அவர் விட்டு சென்றிருப்பது இவ்வளவுதான். எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவர் நிறைய கடன் வைத்திருந்தால் அவர் விட்டு சென்றிருப்பதில் இருந்து தரும் அளவுக்கு அவருடைய விட்டு சென்றிருக்கக்கூடிய சொத்துக்கள் இல்லை. எங்களிடத்திலும் இருந்தால் தருகிறோம், இல்லாவிட்டால் நம்மால் முடியாது என்று அந்த இடத்திலே பகிரங்கமாக சொல்லுங்கள். பொய்க்கு தந்தை போல நீங்களும் நடந்து கொள்ள வேண்டாம். அவர்தான் உங்களுடைய உங்கள் மீது பழுதை விட்டு சென்றிருக்கிறார். முடியும் என்றால் சுமந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் திகதிகளை சொல்லுங்கள், இல்லை என்றால் என்ன நிலையோ உங்கள் அந்த நிலையை சொல்லிக் கொள்ளுங்கள். வாப்பாவை அடக்க வேண்டும், உம்மாவை அடக்க வேண்டும், சகோதரனை அடக்க வேண்டும், சகோதரியை அடக்க வேண்டும், பிள்ளையை அடக்க வேண்டும், மகனை அடக்க வேண்டும், மகளை அடக்க வேண்டும் சமூக என்பதற்காக வேண்டி பொய்க்கு கடன்களை பொறுப்பேற்க வேண்டாம். முடியும் என்றால் பொறுப்பேறுங்கள், இல்லை என்றால் பொறுப்பேற்க வேண்டாம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் என்ற பெயரிலே சமூகத்திலே நடக்கிற ஒரு ஏமாற்றும் மிக மோசமான ஈனத்தனமான ஏமாற்று வகைகளும் அதிகம் அதிகம். சகோதரர்களே, கடன் ஏற்பட்டதனால் இழந்து போன தொலைந்து போன குடும்ப உறவுகள், கடன் தொல்லையினால் தொலைந்து போன நட்புறவுகள், கடன் தொல்லையினால் தொலைந்து போன முதலாளி தொழிலாளி உறவுகள், கடன் தொல்லையினால் தொலைந்து போன அயல் உறவுகள், கடன் தொல்லையினால் தொலைந்து போன எத்தனையோ உறவுகள். சகோதரர்களே, கடன் மகிழ்ச்சியை கெடுக்கும், கடன் உறவை கெடுக்கும், கடன் பகையை ஏற்படுத்தும். அதிலும் குடும்பத்துக்குள் கடந்தப்பதை தவிருங்கள். சகோதரர்களே, ஒரு காலத்திலே சொல்வார்கள், உள்வீட்டு கடனும் ஆகாது உள்ளங்கை புண்ணும் ஆகாது என்பார்கள். உள்வீட்டு கடனும் ஆகாது உள்ளங்கை புண்ணும் ஆகாது என்பார்கள். உள்ளங்கையிலே புண் வந்தால் அது இலேசாக ஆறமாட்டாது. அதனால்தான் உடம்பின் வேறு எந்த பகையிலுள் புண் வந்தாலும் பரவாயில்லை, உள்ளங்கையில் புண் வரக்கூடாது என்பார்கள். அதற்கு முன் சொன்னார்கள், உள்வீட்டு கடனும் ஆகாது, வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உறவுக்குள்ளே எவரும் கடன் கொடுப்பதை நம்முடைய முன்னவர்கள் முன்னையவர்கள் ஆகும் என்றிருந்த போதிலும் விருப்பவில்லை. ஏனென்றால் கடனை பெற்றவன் சொந்தக்காரால்தானே வேண்டிய மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம், நாளைக்கு தாரம் சொன்னால் ரெண்டு மாசத்துக்கு போல கொடுத்துக் கொள்ளலாம். இப்படியான ஒரு மனோபாவத்தை அவர் உருவாக்கிக் கொள்வார். கடன் கொடுத்தவன் அவன் விடுவானா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமாக இருக்கும். சகோதரர்களே, ஒன்று நன்கு விளங்குங்கள், நாம் நினைக்கிறோம் ஒரு கோடீஸ்வரன் அவருக்கு நிறைய சொத்துக்களும் பணமும் புலங்குகிறது. சகோதரர்களே, அந்த கோடிகளை சம்பாதிப்பதற்கு அவனும் நிறைய கஷ்டப்படுகிறான். நாம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்றால் 50 லட்சம் சம்பாதிக்கிற மனிதனை நாம் இலேசாக எண்ணக்கூடாது. 50 லட்சம் சம்பாதிப்பதற்கு நாம் 500 ரூபாய் சம்பாதிப்பதற்கு எடுக்கிற முயற்சியை விட கடுமையான முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இந்த 500 ரூபாய்க்கு நாம் செய்கிற பிரயத்தனம், ஈடுபடுத்துகிற தொழில், நம்முடைய சிந்தனை, நம்முடைய உடற்பலம் எல்லாம் எப்படி நாம் பெருமதியாக கருதுகிறோமோ, அந்த 50 லட்சம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற மனிதனும் அவற்றுக்கு செய்கிற செலவுகளை ஈடுபடுத்துகிற முயற்சிகளை பெருமதியாக கருதுகிறான். நமக்கு மட்டும் முயற்சித்து கிடைத்த பணம் அவருக்கு மட்டும் சும்மா இருந்து கொண்டு மந்திரத்தால் மாங்காய் விழுவது போல் என்று கனவு காண்பது என்று சொல்வார்களே, அவனுக்கு 50 லட்சம் ஒரு நாளைக்கு சும்மா வருவதில்லை. அவனும் தேங்காயை விற்கிறான், மாங்காயை விற்கிறான், இரும்பை ஏற்றுமதி செய்கிறான், இன்னொரு வேலைகளை செய்கிறான். இப்படித்தான் அவனும் உழைக்கிறான், மாதாய் உழைக்கிறான். அளவில் வித்தியாசம் இருக்கிறான். எனவே அவன் ஒரு பெரிய முதலாளி, நிறைய வருமானம் உள்ளவன், ஒரு குபேரன், ஒரு பெரும் பணக்காரன் என்று அவரிடத்தில் பெற்ற ஒரு 10,000 ஒரு பெரிய காசு என்று நினைக்க வேண்டாம். கடன் 10 ரூபாய் அல்ல, 10 சதம் என்றாலும் கடன் கடனைத்தான். நம்மிடத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது, சில்லறை கடைகளிலே 5 ரூபாய் 10 ரூபாய் விட்டு விட்டு வந்து விடுவோம். ஒன்று அவர்கள் பிறகு தருவோம் என்பார்கள், அல்லது நாம் பிறகு தருவோம் என்போம். கொடுக்க வேண்டியது சகோதரர்களே, கொடுத்தே ஆக வேண்டும். சில்லறை கடைக்காரர் பிறகு தரவேன் என்றால் கொடுத்தாக வேண்டும். நீங்கள் பிறகு தாருங்கள், பாக்கியம் இல்லை என்றால் அந்த 5 ரூபாயையும் வாங்கியவர் போய் கொடுத்தே ஆக வேண்டும். பிறகு சந்தர்ப்பத்திலே இதெல்லாம் மன்னிக்கப்படாதவை சகோதரர்களே. கடனின் தொகை சிறிதோ பெரிதோ கொடுத்தவரும் எடுத்தவரும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் இதுவெல்லாம் நமக்கு முக்கியமல்ல. கடன் கொடுக்கப்பட வேண்டியது, மீளளிக்கப்பட வேண்டியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஆகவே இந்த விஷயங்களை ஞாபகத்திலே வையுங்கள். கடன் என்பது ஒரு நீண்ட ஆழமான அகலமான ஒரு பெரிய பாடம். நாம் அதில் ஒரே ஒரு பாதியை மட்டும் படித்தோம் என்று பெற்ற கடன் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டியது என்பதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கடனற்ற வாழ்க்கைக்கு துஆ செய்து கொண்டிருப்போம். மௌத்தாகும் போது நாம் எந்த சுமையையும் சுமந்து கொண்டு இந்த மண்ணில் இருந்து அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. ஒரு ஹதீஸ் இருக்கிறது சகோதரர்களே, பயங்கரமான ஹதீஸ், அவரு வாயிப்பான ஹதீஸாக இருந்தாலும் நாம் படித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எவர் கடன் எடுத்து விட்டு வேண்டும் என்று டிமிக்கி விட்டு விட்டு மரணித்து போவாரோ அவர் அல்லாஹ்வை சந்திக்கிற போது திருடனாக சந்திப்பான். அந்த மனிதனை அல்லாஹ் ஒரு கள்ளனாகவே பார்ப்பான் சகோதரர்களே. இது மறப்பதற்குரிய ஒரு ஹதீஸ் அல்ல, என்றும் நினைவில் வைக்க வேண்டிய ஹதீஸ். பல பேர் நம்மிடத்திலிருந்து மௌத்தாகி போயிருக்கிறார்கள், நம்மிடத்திலிருந்து மௌத்தாகி போயிருக்கிறார்கள். இன்றும் கூட சிலர் சொல்வார்கள் சகோதரர்களே, அவனிடத்தில் இந்த கடனை மட்டும் நாம் அளிக்க மாட்டேன், அவன் மூத்து. ஆனால் உயிர் வாழ்பவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போனான், இந்த கடனை நான் மன்னிக்க மாட்டேன். அப்ப அந்த மனிதன் மன்னிக்கிற போது எந்த கடன் பழுவோடு போனானோ அந்த கடன் பழுவோடு இந்த கடன் கொடுத்தவனை நாளை மறுமையில் சந்திப்பான், இவனுடைய நன்மைகள் கொடுக்கப்படும். ஆகவே சகோதரர்களே, பயங்கரமானது, அபாயகரமானது. நம் எல்லோருக்கும் நல்ல முடிவு வேண்டும், சுமைகளற்ற முடிவு வேண்டும். எப்படி உலகத்துக்கு வருகிற போது எந்த சுமையும் பழுவும் பாரமும் பொறுப்பும் இல்லாமல் வந்தோமோ அதே போல உலகத்திலிருந்து புறப்படும் அடுத்த பயணத்தை வைக்கிற போது எந்த சுமையும் பாரமும் பழுவும் பொறுப்பும் இல்லாமல் போய் சேருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கடனற்ற நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தருவானாக. கடன் பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உடனடியாக கடன் பழுவிலிருந்து நீங்கிக் கொள்கிற நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. கடன் பெற்றவர்களும் கடன் கொடுத்தவர்களும் சந்தோஷமாக தம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை முடித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.